நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம். நான் இப்பொழுது சுற்றுச்சூழலும் இயற்கை வளங்களும் சுற்றுச்சூழல் மாசுபடும் தன்மையை பற்றி கூற வந்துள்ளேன். இயற்கை வளம் காத்தல், இதை பற்றி நான் அறிந்ததை தெரிந்ததை இப்பொழுது விளக்கவுள்ளேன். பிரபஞ்ச தோற்றங்களில் மிக அற்புதமான அமைப்பினை நில உலகம் கொண்டுள்ளது. உயிரினங்கள் தோன்றவும் வாழவும் ஏற்ற வகையில் 5 பௌதீக பிரிவுகள் உரிய விகிதாச்சாரத்தில் அமைந்துள்ள சிறப்பே பூமிக்கு உண்டு. மனிதன் உட்பட உலகில் வாழ் உயிரினங்கள் கோடிக்கணக்கானவை. அவை ஒவ்வொன்றிற்கும் அவற்றிற்கு என்று தனித்துவம் உண்டு. தனித்துவம் என்பது அவற்றின் உருவமைப்பும் இயக்க இயல்பு குணம் ஆகியவனை ஆகும். உலகில் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள பல்வேறு சூழல்களில் வேறுபாடுகளுக்கு ஏற்பனவே உயிரினங்களிடையே பல்வகையான வேறுபாடுகள் அமைந்துள்ளன. உயிரினங்களைப் போல தாவரங்களும் வேறுபடுகின்றன. ஆண்டில் பெரும்பகுதியான நாட்டில் பனியால் மூடப்படுகின்ற மலைகளில் தோன்றி வளரும் மரங்களும் பிற தாவரங்களும் வேறு வகை. வெப்ப பிரதேசங்களில் மலை மிகுந்த காடுகளில் உள்ள மரங்களும் தாவரங்களும் வேறுபட்டு உள்ளன. அதுபோன்றே பாலைவன பகுதியில் உள்ள மரங்களும் தாவரங்களும் எல்லாம் அச்சூழலுக்கு ஏற்பவே அமைந்துள்ளது. இதே அடிப்படையில்தான் பிற உயிரினங்களின் தோற்றமும் தன்மைகளும் அவை வாழுகின்ற சுற்றுச்சூழலுக்கு தக்கவாறே அமைந்துள்ளது. சுற்றுச்சூழல் என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய 2 முக்கியமான கூறுகள் உள்ளன. ஒன்று உயிர்ப்பொருள், மற்றொன்று உயிரற்ற பொருள். உயிர்ப்பொருள் பிரிவில் ஓரறிவு ஜீவன் முதல் மனிதன் வரையில் உள்ள எல்லா உயிரினங்களும் அடங்கும். உயிரற்ற பொருள் பிரிவில் நிலம், நீர், வெயில், காற்று ஆகியவன அடங்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் அங்குள்ள உயிரற்ற அமைப்புகள் மலை, ஏரி, ஆறு, மழை, காற்று, பாலை ஆகியன கூடி ஓர் இடமே சுற்றுப்புற சூழல், அதாவது எக்கோசிஸ்டம் எனப்படுகிறது. பல கோடி ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும் இறையாற்றலின் மலர்ச்சியில் பூமியில் வடிவமைக்கப்பட்ட சிறப்பான சூழ்நிலையிலே இயற்கை வளம் என்று அழைக்கின்றோம். இயற்கை வளம் என்பதில் உயிரற்ற பொருட்களுடன் எண்ணிலடங்கான உயிரினங்களும் இணைந்தே விவரிக்க முடியாது. வியக்கத்தக்க அற்புதமான நுட்பமிக்க செயல்பாடுகள் அமைந்திருப்பதை உணர்ந்து மதித்து போற்ற வேண்டிய காலமும் அவசியமும் வந்துவிட்டன. இந்நுட்பமிக்க இயற்கையின் செயல்பாடுகளை இன்னும் குறிப்பாக நம் நாட்டில் பெரும்பாலானோர் உணரக்கூடிய நிலைக்கு கூட வரவில்லை. இதனால் சுற்றுப்புற சூழலும் இயற்கை வளமும் விரைந்து அழிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுப்புற சூழல் கெடுவதற்கு இயற்கை சீற்றங்கள் ஓரளவிற்கு காரணம் என்றாலும் மனிதனுடைய பங்குதான் மிக அதிகமாக உள்ளது. இதற்கு மனிதனுடைய அறியாமையும் பேராசையும் மிகுந்த சுயநல போக்கும் காரணங்களாக அமைகின்றன. இது சார்ந்த சில உண்மைகளை காணலாம். இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றித்தான் வாழ வேண்டியுள்ளது என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் இயற்கை வளங்களை எடுப்பதிலும் அவற்றை வாழ்க்கை வளங்களாக மாற்றுவதிலும் சுற்றுப்புற சூழல், அதனால் இயற்கை வளங்கள் சிதையாமல் பார்த்து கொள்வது அவசியமாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணத்தினால் கல்வி மற்றும் பொருளாதார தேவைகளினாலும் கிராம மக்கள் நகர்ப்புறம் இடம்பெயரும் நிலை உருவாகப்பட்டுள்ளது. செழிப்பான விளைநிலங்களை எல்லாம் வீடு கட்ட மனைகளாக மாற்றப்படுகின்றன. நல்ல விளைநிலங்களில் வீடு கட்டிவிட்டு விவசாயம் செய்ய முடியாத இடங்களில் உணவு உற்பத்தி செய்ய முடியுமா? 1 சென்டிமீட்டர் கனமுடைய நல்ல மண் உருவாக 2000 ஆண்டுகள் ஆகின்றது என்பது விஞ்ஞானிகள் கண்டுள்ளனர். வீடு கட்ட விவசாயத்திற்கு பயனற்ற இடங்களை தேர்ந்தெடுக்கலாம். பல அடுக்கு மாடிகள் கொண்ட வீடமைப்பு கொண்ட வகையில் உயர்மாடி கட்டடங்கள் கட்டி இட நெருக்கடியை ஓரளவு தவிர்க்கலாம். நகரம் விரிவடைய குளம், குட்டைகள், ஏரிகள், நகரப்புற கழிவுகள், குப்பைகள், ஏரிகளும் ஆறுகளும் கொட்டப்படுவதால் நீரின் தூய்மை கெடுகிறது. நிலத்தடி நீரும் மாசுபடுகின்றது. குடிப்பதற்கு நல்ல நீர் கூட கிடைப்பதில்லை. நகரங்களில் மனித எண்ணிக்கை இணையாக பெருகிவிட்ட வாகனங்கள் வெளிப்படுத்துகின்ற புகை மண்டலம் காற்றின் தூய்மையை கெடுக்கின்றது. வாகனங்கள் எழுப்புகின்ற ஒலிகள் காதை பிளக்கக்கூடியனவாக உள்ளது. இதனால் காதில் நுண்மைத்தன்மை கெடுகிறது. மன இறுக்கம், இரத்த அழுத்தம், இன்னும் பல வகையான தொடர்ந்து துன்பங்கள் உருவாகின்றன. கிராமங்களின் நிலைமையும் மோசமான நிலைமை அடைந்து விடுகின்றன. நகர்ப்புற கட்டடங்களுக்கு தேவையான செங்கற்கள் உற்பத்திக்கு ஏற்ற மண்ணாக விளைநிலங்கள் இருப்பதால் அவை சூளைகள் அமைத்து செங்கல் விளைவிடமாக வேகமாக மாறி வருகின்றன. இந்நிலையை தொடர்ந்தால் உணவுப் பொருட்கள் உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்படும். உணவுப் பொருள் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் இயற்கையின் நுண் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு உரிய முறையில் இயற்கையை பற்றி அறிவு சென்றடைய வேண்டும். விவசாயி உற்பத்தியை பெருக்கும் முயற்சியில் அவர்கள் தேவைக்கு அதிகமாக அல்லது முறையற்ற முறைகளில் செயற்கை உர வகைகள் மற்றும் பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பயன்படுத்துகின்றனர். இதனால் நிலவளம் மிகவும் பாதிப்படுகின்றன. பயிர் பாதுகாப்பு மருந்துகள் நீரில் கலந்து ஆறு, குளம், ஏரி ஆகியனவும் நிலத்தடி நீரும் நச்சுத்தன்மை அடைகின்றன. தேவைக்கு அதிகமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் வேளாண்மைக்கு மற்றும் குடிப்பதற்கும் நீர் பற்றாக்குறை அதிகரித்துவிடும். கிராமப்புறங்களில் உள்ள குளங்கள், குட்டைகள் முன்பெல்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தன. அவைகளில் மீன்கள் எப்பொழுதும் இருந்து வந்தமையால் கொசுக்களின் பெருக்கம் கட்டுக்குள் இருந்தன. தற்பொழுது குளங்குட்டைகள் பெரும்பாலும் தூக்கப்பட்டு ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகிவிட்டன. மாறாக கிராமங்களில் சாக்கடை நீர் தேக்கங்கள் அதிகரித்து அதை கொசு உற்பத்தி மையங்களாகி கோடி நோய்கள் பரவ வாய்ப்புண்டாகிவிட்டது. காடுகள் பல்வேறு காரணங்களுக்காக அழிக்கப்பட்டு விடுகின்றன. அங்கு வாழும் உயிரினங்கள் அழிகின்றன. இயற்கை வள பராமரிப்பில் பிற உயிரினங்கள் ஆற்றி வரும் பெரும் பங்கினை இன்னும் மனிதகுலம் உணரவில்லை. காடுகள் அழிந்த பின்னர் காட்டை மனிதன் உருவாக்கவே முடியாது. காடுகள் என்பது மரங்கள் மட்டுமன்று, அவற்றோடு இணைந்துள்ள பிற உயிரினங்களும். மரங்களை நாம் நாட்டில் வைத்தாலும் அவற்றை தோப்புகள் என்றுதான் அழைக்க முடியும். வனங்களில் அமைந்துள்ள இயற்கை சூழலை சீர்மையை மனிதனும் உருவாக்க முடியாது. உலகில் பெரும்பரவலாக உள்ள கடலும் வெகு வேகமாக அதனுடைய சீரமையை இழந்து வருகின்றன. பிரான்ஸ் நாட்டு ஆராய்ச்சியாளர் ஒருவனின் அண்மை கால கருத்துப்படி தற்போதைய நவீன தொழில்நுட்பங்களுடன் கடலில் மீன்பிடித்து தொழில் நீடித்தால் இன்னும் 30 ஆண்டுகளில் கடலின் மீன்கள் அற்றுவிடும். விளைவாக உலகில் தட்பவெப்ப மாற்றங்கள் ஏற்படும். காற்றோட்டம், மழை ஆகியன அனைத்தும் பாதிப்புக்கு உள்ளாகும். பின்பு துருவ பகுதிகளில் மலை முகடுகளிலும் உள்ள பனிப்பாறைகள் காற்று மண்டல வெப்ப அடைவதால் உருக ஆரம்பித்து விட்டன. விளைவாக தாழ்வான நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கிவிடும். இந்நிலையை அடைவதற்கு முன்னால் மனித குலம் அறிஞர்களின் கருத்திற்கு மதிப்பளித்து நில உலகம் அதன் வளம் சீர்குலையாது பார்த்து கொள்வது அவசியம். பின்பு சுற்றுச்சூழல் மாசுபாடு என்று பார்க்கையில், முன்பு பார்த்தது போலே சுற்றுச்சூழல் என்பது ஓர் உயிரினத்தை சுற்றி காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கியது எனலாம். சுற்றுச்சூழல் என்பது நம்மை சூழ்ந்திருக்கும் நிலம், நீர், காற்று, வெப்பம் முதலியவற்றை குறிக்கும். மனிதன் பல வகையான செயல்களால் நம் சூழல் மாசடைய அனைத்து உயிரினங்களையும் பாதிக்க செய்கிறான். பல சுற்றுச்சூழல்களால் மாசுபடுகிறதை காணலாம். முதலில் காற்று மாசுபடுவது, அதாவது ஏர் பொல்யூஷன் என்று கூறுவோம். காற்று வெளி நமது சுற்றுச்சூழலின் மிக முக்கிய அம்சமாகும். நமது ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படை தேவையாக இருப்பது தூய காற்றாகும். அக்காற்றானது பல்வேறு மனித செயல்களால் மாசுபடுகின்றன. இயற்பியல், வேதியியல், உயிரியல் என்று சொல்லக்கூடிய பண்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உயிரினங்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ தீமையை விளைவிக்குமாயின் அதை காற்று மாசுபாடு என்கிறோம். வாகனங்களிலிருந்தும் தொழிலகங்களிலிருந்தும் வெளிவரும் புகை காற்று வெளியே மாசுபடுத்துகிறது. கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற வாயுகளால் காற்று மாசுபடுகிறது. பின்பு நீர் மாசுபாடு, அதாவது வாட்டர் பொல்யூஷன். இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிரினங்களும் நீர் மிக இன்றியமையாதது ஒன்றாகும். அதன் இயற்பியல், வேதியியல் அல்லது உயிரியல் தன்மைகள் மாறுபடுவதையே நீர் மாசுபடுதல் என்கிறோம். இதனால் மனிதன், மரம், செடி, விலங்குகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் பல கேடுகள் விளைகின்றன. தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் கழிவு நீர், விவசாயம், நகர்கழிவு நீர், வீட்டு கழிவு நீர், கதிரியக்க நீர்க்கசிவுகள் மற்றும் கச்சா எண்ணெய் நீரை மாசுபடுத்தி விடுகின்றன. பின்பு கடல் நீர் மாசுபடுதல். நச்சுப் பொருட்களை கொண்டு தொழிற்சாலை கழிவும், சாக்கடை கழிவுகளும், கச்சா எண்ணெயும் கடலில் கலந்து கடலின் இயற்பியல், வேதியியல் அல்லது உயிரியல் தன்மையே பாதிக்கப்பட்டு கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. மேலும் கடல்வாழ் உயிரினங்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. பூமியில் மொத்த பரப்பளவில் 72% கடலாக உள்ளது. இந்த கடலின் திடப்பொருள் கழிவுகள் கதிரியக்க கழிவுகள் வந்து சேருகின்றன. மேலும் ஆறுகள் மாசுபட்டு அவை கடலில் கலக்கப்பட்டு மாசுபடுத்தப்படுகின்றன. குறிப்பாக தொழிலக கழிவுகளில் உள்ள கன உலோகங்கள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. பின்பு இறைச்சல் மாசுபாடு. இது பொதுவாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்வோம். காதுகளின் மூலம் ஒலியை உணர்கிறோம். விருப்பமில்லாத வெறுப்பூட்டுகின்ற மனதிற்கு ஒவ்வாத ஒலியை இறைச்சல் எனப்படும். துன்பம், வசதி குறைவு, உடல்நல குறைவு, மன அழுத்தம் ஆகியவற்றை ஏற்படுத்தும் ஒலியை இறைச்சல் மாசுபாடு என்பர். தொழிற்சாலை, இயந்திரங்கள், விமானம் ஆகிய வெளியிடும் வலிமையான ஒலி அதிக காலம் நீடிக்கும் போது கேட்கும் திறனை பாதிக்கிறது. ரேடியோ, தொலைக்காட்சி பெட்டி, சாலை போக்குவரத்து, மக்கள் கூட்டம் ஆகியவற்றால் உண்டாகும் குறைந்த அளவு இறைச்சல் கூட அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒலியின் வலிமை டெசிபல் அலகு மூலம் அளக்கப்படுகிறது. 10 முதல் 120 டெசிபல் வரை மனிதனால் கேட்க முடியும். சாதாரணமாக பேசுவது 30 முதல் 60 டெசிபல் வரை இருக்கும். 120 டெசிபலுக்கு மேல் உள்ள ஒலி உடல் வருத்தத்தையும் காது வலியையும் ஏற்படுத்துகிறது. அமைதியான அறையில் 25 டெசிபல், கிராம இரவு நேரத்தில் 35 டெசிபல் ஒலியின் அளவு உள்ளது. பகலில் அதிக போக்குவரத்து உள்ள சாலையில் 55 டெசிபல் ஒலி இருக்கும். வீட்டில் ரேடியோ அதிக ஒலி எழுப்பும் போது 70 டெசிபல் இருக்கும். அப்பொழுது தொலைபேசியில் பேசுவது கடினமாக இருக்கும். அச்சகங்களில் 90 டெசிபல், புகைவண்டி என்ஜினில் 100 டெசிபல் இறைச்சி உண்டாகின்றன. 30 டெசிபல் மிக அமைதி, 50 டெசிபல் அமைதி, 70 டெசிபல் தொலைபேசி பேச முடியாமை. அதற்கு மேல் 8 மணி நேரத்திற்கு பின்பு காது பாதிப்பு. 120 ஜெட் என்ஜின் விமானம் புறப்படும் போது இனி பேச இயலாது. இறைச்சலினால் ஏற்படும் துன்பம் பகலை விட இரவில் அதிகமாக உணரப்படுகிறது. மாசற்ற இறைச்சலற்ற சூழல் மனிதன் அமைதியும் இன்பமும் உடல்நலம் ஆகியவை நிறைந்து வாழ்வை அளிக்கின்றது. இறைச்சலற்ற இடத்தில்தான் தவம் நன்கு செய்ய இயலும். அதிக பலமான இறைச்சலை தாவரங்கள் நன்கு உறிஞ்சி குறைக்கின்றன. எனவே தாவரங்களை வளர்க்க ஊக்குவிக்க வேண்டும். இறைச்சல் உண்டாகும் இடங்களுக்கு அருகில் உயரம் குறைவான தாவரங்களை, இவற்றை சுற்றி அதிக உயரம் கொண்ட தாவரங்களையும் நடுவதால் இறைச்சல் உறிஞ்சப்படுகிறது, மேல் நோக்கியும் அனுப்பப்படுகிறது. தொழிற்சாலை பகுதிகளிலும் நெடுஞ்சாலைகளிலும் குடியிருப்பு பகுதியிலிருந்து பிரிந்திருக்க வேண்டும். பின்பு வெப்ப மாசுபாடு, தெர்மல் பொல்யூஷன். பல்வேறு தொழிற்சாலைகளில் நீரானது குளிருப்பனாக நீராகி உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டு அதிக அளவு வெப்பத்துடன் நீர்நிலைகளில் வெளியிடப்படுகிறது. இந்த வெப்பமானது நீர்நிலைகளில் பல தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. நீரின் வெப்பநிலை உயர்ந்து நீர்வாழ் உயிரினங்கள் சிறப்பினையும் நீரின் இயற்பியல் வேதியியல் தன்மை மாற்றமும் ஏற்படுதலையே வெப்ப மாசுபாடு என்று அழைக்கின்றோம். அனல் மின் நிலையங்களிலும் அணுமின் நிலையங்களிலும் தொழிலக கழிவுகளிலும் குளிர்விப்பான் மற்றும் வீட்டு கழிவு இவற்றின் மூலம் வெப்ப மாசுபாடு ஏற்படுகிறது. பின்பு நியூக்ளியர் ஹசார்ட், அதாவது கதிரியக்க ஆபத்து. கதிரியக்க பொருட்கள் இயற்கையாகவே நிலம், நீர் மற்றும் உயிரினங்களின் உடல்கள் ஆகியவற்றில் இருக்கின்றன. இவற்றின் கதிரியக்க அளவு மிகவும் குறைவாக இருப்பதால் உயிரினங்கள் தாங்கிக் கொள்கின்றன. இன்றைய கதிரியக்க கண்டுபிடிப்புகளான அணுகுண்டு, ஹைட்ரஜன் அணுகுண்டு, அணுக்கரு ஆற்றல் தொழில்நுட்பங்களில் விளைவாக கதிர்வீச்சு மாசுபடுகின்றன. மற்ற மாசுபாடுகளை விளைவை விட இது ஒரு தனி நபரே பாதிப்பதுடன் இப்பாதிப்பு அடுத்தடுத்து வரும் சந்ததிக்கும் கருத்தொடராக வந்து துன்பம் தருகிறது. திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வீடுகள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்கள் போன்ற இடங்களில் தேவையில்லாத பயன்படுத்தப்பட்ட திடப்பொருள் மண்ணில் வீசியறியப்படுகின்றன. இவை சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன. அத்தகைய பொருட்களை திடக்கழிவுகள் என்கிறோம். வீடுகள், அலுவலகங்கள், மருத்துவமனை, கல்வி நிலையங்கள், தொழிற்சாலைகள், வேளாண் கழிவுகள், நகராட்சி கழிவுகள் ஆகியன மூலம் திடக்கழிவுகள் ஏற்படுகின்றன. பின்பு காடுகள் அழிக்கப்படுவதை பற்றி பார்ப்போம். காடுகள் மூலம் எரிபொருள், உணவு, தீவனங்கள், மருந்து பொருட்கள், மரக்கட்டைகள் போன்றவை கிடைக்கின்றன. ஆனால் காடுகளின் முக்கியத்துவத்தை உணராமல் காடுகளை அழித்து வருகிறோம். மரங்கள், புதர்ச்செடிகள் மற்றும் சிறுச்செடிகள் ஆகியவற்றை அறவே நாம் அழிப்பது காடுகளை அழிக்கப்படு என்கிறோம். காடுகளின் அழிவினால் வேகமாக காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதன் காரணமாக மண் அரிமானம் ஏற்படுகிறது. காடுகள் அழிவால் வளிமண்டலத்தில் கரிமில வாயு அதிகமாகி புவி வெப்பமடைந்த வெப்பநிலை அதிகரிப்பு கடல் நீர் மட்ட அதிகரிப்பு காரணமாக பல முக்கிய கடல் ஒட்டிய பகுதிகள் நகரங்களும் நீரில் மூழ்குதல் போன்றவை ஏற்படும். இவை அனைத்துமே மனித இயற்கை விட்டு செயற்கையாய் செய்யும் விளைவுகளால் ஏற்படக்கூடியவை. ஆகவே பெருகி வரும் மாசுபாட்டினை தடுக்க ஒவ்வொருவரும் தொழிற்சாலை உற்பத்தியுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பினை கட்டுப்படுத்தும் முறைகளை ஆகியவற்றை பற்றி அறிதல் அவசியமாகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் சிறுவயதில் இருந்தே குப்பையை கையாளும் முறையை அறிதல் வேண்டும். அதாவது கண்ட இடங்களில் வீசுதல் கூடாது, மறுசுழற்சி செய்ய இயலாத சிதைவுறாத பிளாஸ்டிக்குகள் பயன்படுத்துவதையும் தவிர்த்தல் வேண்டும். புகை பிடிக்கும் பழக்கத்தை ஒழிக்க வேண்டும். உயிர் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துதல் வேண்டும். அளவுக்கு அதிகமான நிலக்கரி எண்ணெய் வாயு எரிபொருட்களின் பயன்பாடு தடுக்க வேண்டும். சூரிய ஆற்றலை உபயோகிக்கும் முன்வர வேண்டும். ஆடம்பரத்திற்காக உபயோகிக்கப்படும் மின் விளக்குகளை தவிர்க்கலாம். தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் புகை கழிவு நீர் இவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான கருவிகளை பொருத்தி சுத்தம் செய்த பின்னர் வெளியே விடலாம். பெருகி வரும் மக்கள் தொகையின் அறியாமையினால் மக்களின் மனமும் மாசுபடுகின்றது. அதாவது மைண்ட் பொல்யூஷன். மனிதன் குணநலப் பேறு பெற வேண்டும். நம் வாழ்கின்ற வீட்டிலும் அலுவலகத்திலும் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். இட ஒழுங்கு முறையை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். வேண்டாத பொருட்களை அகற்றி குப்பை தொட்டியில் போட வேண்டும். வேண்டிய பொருட்களை வரிசையாக வைக்க வேண்டும். வேண்டிய பொருட்களை தூய்மைப்படுத்த வேண்டும். சிறப்பாக செய்ய வேண்டும். அதாவது மீண்டும் வேண்டாதவற்றை அகற்றி வேண்டியவற்றை அடுக்கி அவற்றை தூய்மைப்படுத்தி வைக்க வேண்டும். இத்தகைய இட ஒழுங்கு முறைகளை கடைபிடித்தல் எந்த பொருளையும் நேரம் தாழ்த்தாமல் எடுக்க முடியும். மேலும் அடுக்குமுறையையும் நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய இடத்தில் திரும்பி வைக்க வேண்டும். பொதுவாக சிலர் எடுத்த பொருட்களை உபயோகித்து விட்டு திருப்பி அதனுடைய இடத்தில் வைக்காமல் விட்டு விடுகின்றன. அதனால் பொருள் வீட்டில் கலைந்து அசிங்கமாக கிடைக்கின்றன. அந்த பொருள்களுக்குரிய இடத்தில் திருப்பி வைத்து விட்டால் வீடு அழகாக இருக்கும், சுற்றுச்சூழலும் தூய்மையாக இருக்கும். இவ்வாறாக சுற்றுச்சூழல் என்பது மனிதனுக்கு இன்றியமையாதது மட்டுமல்லாமல் வருங்கால சந்ததிக்கு தூய்மையாகவும் ஒளிமயமாகவும் நன்கு நாம் சுத்தமாக அதனை அவர்களுக்கு விட்டு செல்ல இயலும் இதை கடைபிடிப்பதால். எனவே இயற்கை வளம் குன்றாமல் மாசு அடையாமல் காப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமையாகவும் கடமையாகவும் உள்ளது.
சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் இயற்கை வளம் காத்தல் என்ற தலைப்புகளில் கருத்துக்களை வழங்கியவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் விரிவாக்க முதுகலை மாணவர் சிந்துஜா.